अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाघया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन क्रदितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवता अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्ति. லாஸ்ட் வீக் வந்து we have to rush இல்லையா, for the last 5-10 minutes. ஸோ அந்த ரீகேப்பையும் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு தென் வில் கோ டு 5th அத்தியாயத்துக்கு போகலாம். லாஸ்ட்ல வந்து போன வாரம் ஞான சாதன பலன் அப்படின்னு ஒண்ணு, அதை வந்து ஞான சாதனம் என்ன அதனோட பலன் என்ன அந்த ஏரியால வந்து நம்ம ஃபாஸ்டா போயிட்டோம். ஸோ அதை ஒரு 5 minutes நம்ம ரீகேப் பண்ணிட்டு, அதாவது வந்து பலவிதமான கர்மங்களை நம்ம பண்ண வேண்டும். ஞான சாதனம் அப்படின்னா இப்போ வந்து முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம முதல் அத்தியாயத்துல வந்து அர்ஜுனனோட விஷாதம், ரெண்டாவது அத்தியாயத்துல வந்து அவர் என்ன பண்றாரு உபதேசம் பண்றச்ச கர்மயோ ஞான யோகமும் சொல்றாரு கர்மயோகமும் சொல்றாரு. ஞான யோகம் சொல்லி கர்மயோகம் சொல்லி மூணாவது சிதப்பிரஜன் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றாரு. சோ சிதப்பிரஜன் அப்படின்னாலே நம்ம வந்து ஞானத்தை நிஷ்ட பண்ணவர் யாரோ அப்படின்ற ஒரு கணக்குல இருக்கும் இல்லையா. அப்ப வந்து அவர் சிதப்பிரஜனா ரொம்ப உயர்வா சொல்றாரு. அப்போ திருப்பி அப்ப அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்ப சிதப்பிரஜன் உயர்வா சொல்லணும்னா கண்டிப்பா ஞான யோகம் தான் வந்து உசந்ததா இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கூட தெளிவா சொல்லுப்போ அப்படின்னு கேக்குறாரு. இப்போ மூணாவது அத்தியாயத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த ரெண்டு சொன்னார் இல்லையா, ரெண்டாவதுல கர்மயோகமும் சொல்றாரு ஞான யோகமும் சொல்றாரு. மூணாவது அத்தியாயத்துல கர்மயோகத்துல ரொம்ப உயர்வா சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, ஆனா ஞான யோகத்தையும் கொஞ்சம் சொல்லுப்போ. திருப்பியும் 4th அத்தியாயத்துல ஞானயோகத்துக்கு நிறைய பிரதானம் கொடுத்து சொல்லி முடிச்சுட்டு 4th முடிக்கிற அத்தியாயத்துல அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீ கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அது வந்து 4th அத்தியாயத்துல அவர் என்னெல்லாம் நம்ம வந்து சாதனையா ஞான சாதனையா நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து இந்த அறிவா எடுத்து, இப்ப நான் சொல்றது ஆத்மா அப்படின்ற விஷயம் அறிவா எடுத்து அப்படின்னா, இந்த ஆத்மாவோட பலன் எனக்கு கிடைக்கணும்னா நம்மளோட செயல்கள்ல நம்ம எப்படி எல்லாம் வந்து இருக்கணும், அதுல வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. தெய்வ யஜ்ஜமா பண்ணு அப்படிங்கிற முதல்ல, தெய்வ யஜ்ஜமானா என்ன, எல்லாமே இருக்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறச்ச நம்மளோட ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணமா பண்ற ஒரு பாவனை வந்து நமக்கு இருக்கணும். சரி, அப்ப நான் எதையாவது நான் அனுபவிச்சா கூட அதுவுமே ஈஸ்வர யஜ்ஜமா பண்ணணும். அப்புறம் என்னது, புலன் கட்டுப்பாடு, அப்படி நான் செயலில் செய்யும்போ என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, என்னுடைய இந்திரியங்கள் மனசு என்ன பண்றது, அது என்னோட மனசு வந்து அது பாட்டுல போகாம அதையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளால வச்சு பண்ணனால தம யஜ்ஞம் சமயஜம் அப்படிங்கிறாரு. அப்புறம் திரவிய யஜ்ஞம்னா என்னது, தானம் ஷேரிங், அதாவது எங்கிட்ட என்ன இருக்கோ நான் அது வந்து மற்றவாளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதான் பார்த்தோம் இல்லையா, பாட தெரிஞ்சுவா அப்படின்னு பார்த்தானே, என்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, அது உடல் பலமா இருக்கலாம், சரீர பலமா இருக்கும், எங்கிட்ட எது இருக்கோ அதை வந்து மற்றவாளுக்கு அந்த ஷேரிங் பாவனையில அந்த தானம் அப்படிங்கிறது. சோ படிப்பு இருந்தானாக்கா அந்த நாலேஜ் ஷேரிங். அப்புறம் தபோ யஜ்ஞம்னாக்கா எது பண்ணாலுமே வந்து ஒரு மாடரேஷன் இருக்கலாம். நம்ம நார்மலா வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை எடுத்தாலோ எதுல பண்ணாலும் ஒரு நம்மள அறியாம ஒரு தீவிரம் அதுல வந்துடும். ஆனா அதனோட எண்டு பாக்கணும், நமக்கு அதோட முடிவு என்ன, அதை நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல வந்து ஒரு ஆர்வம் வந்துடுறது. அப்ப என்ன பண்றோம், நமக்கு வந்து அந்த மாடரேஷன் லைன்ல இருந்து இந்த பக்கம் போயிடுறோம். அப்படி இல்லாம எஞ்சமா பண்ணணும் தபக அப்படின்னா, நம்ம தபஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஜென்ரல் இது என்னன்னாக்கா ஒரு தியானம் பண்றது இல்ல கடுமையா ஒரு ஒரு முயற்சி எடுத்துட்டு பண்றதுன்னு தபக அப்படின்னாக்கா மாடரேஷன், அதுதான் வந்து கரெக்டானது. அப்புறம் அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றாரு. அஷ்டாங்க யோகமும் வந்து எட்டு விதமான அந்த யோக நிலையை பத்தியும் சொல்றாரு. அப்புறம் சுவாத்தியாய அப்படின்றது, சுவாத்தியாயன்னா அந்த பாராயணம் பண்றது பூஜை பண்றது இதெல்லாம். அப்புறம் பிராணாயாம யஜ்ஞம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஆகார யஜ்ஞம் எல்லாமே நம்ம வந்து ஒரு யஜ்ஞமா பண்ணலாம். இது கூட அவர் சொல்றது ஞான யஜ்ஞம் இதையும் சொல்றாரு. இப்ப இந்த ஞான யஜ்ஞம் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஞான யஜ்ஞம் தான் வந்து சிறந்தது, அது எல்லாமே உங்களுக்கு பலனை தந்தா கூட ஞான யஜ்ஞம் தான் வந்து இத பூரணம் பண்ண முடியும். எப்படி வந்து கோவிலுக்கு வந்து பல வாசல்கள் இருந்தாலும் ஒரு மெயின் வாசல் மெயின் வழின்றது வந்து ஒண்ணுதான் இருக்க முடியும் இல்லையா. அது மாதிரி வந்து நம்ம மெயினா நம்ம வந்து ஞானம் நிஷ்டை ஆகும் போதுதான் இதனோட பூரண பலன் கிடைக்கும். ஆனா ஞானம் கிடைச்சாலும் அது வந்து பூரணமான பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தானாக்கா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னாக்கா, நம்மளோட வாசனைகள் நம்மள வந்து பின்னுக்கு தள்ளிண்டே போகும். அந்த வாசனைகளை எடுக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பார்த்தா ஞான சாதனை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மேல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம்ல நம்ம இங்க எல்லாருமே பண்ணிருப்போம், ஆனா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஏரியால பண்ணுவோம். இது எதுக்கு பண்றோம்னு நமக்கு வந்து தெரியாது. ஆனா அது பண்ண பண்ண இது அறிவோட இன்னும் பண்ண பண்ண என்னாகும், இந்த ஞான பலன் வந்து இன்னும் நமக்கு வந்து சீக்கிரமா கிடைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு அவரு இவ்வளோ சாதனைகளை சொல்றாரு. இதெல்லாம் உன்னோட நீ நிஷ்டைக்கான சாதனையா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன சொல்ற, நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்ற. இப்ப நாலாவது அத்தியாயம் இதுதான் போன அத்தியாயத்தோடு கடைசி சுருக்கமா இருக்கு. இப்ப இந்த அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோத்யாய கர்ம சந்நியாச யோக அர்ஜுன உவாச. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி ஏஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். அதாவது அவர் என்ன சொல்றாங்க, நீ கர்மயோக கர்ம சந்நியாசத்தையும் சொன்னீங்க, ஆனா திருப்பியும் என்ன கர்மயோகம் உசந்தது அப்படின்னு நீங்க கடைசியில முடிக்கிறீங்களே. அப்ப இது ரெண்டுல வந்து எது எனக்கு ஸ்ரேயச கொடுக்கும் நன்மைய கொடுக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு பகவான். அதுக்கு என்ன சொல்றார், சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. ரெண்டுமே நன்மை பயக்கக்கூடியதுதான், ஆனா பெரும்பாலான மக்களுக்கு அதாவது 99% மக்களுக்கு கர்மயோகம் தான் சரியாகும் அப்படின்றாச்சும். இந்த சாட்டர்ல ரொம்ப அழகா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. நம்ம வந்து எல்லாருமே வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க வந்து இந்த ஞான யோகத்தை கேட்டு ஞானத்தை நான் எப்படி நிஷ்டை பண்றது அப்படின்னு அவ்வளவு அழகா இந்த சாப்டர்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. அப்ப அவர் என்ன சொல்றார், நிஷ்டாத்வயம் அப்படின்னு இருக்கு, யோகத்வயம்னு இருக்கு, சாதனானி. நிஷ்டாத்வயம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ரெண்டு விதமான நிஷ்டை. நிஷ்டை அப்படின்னா வாழ்க்கை முறை, ரெண்டு விதமான வாழ்க்கை முறை. கிரகஸ்த வாழ்க்கை முறை அப்படி இல்லைன்னா சந்நியாச வாழ்க்கை முறை அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறது என்னது, கிரகஸ்த வாழ்க்கை முறை. யாருக்கு எது சிறந்தது அப்படின்றது கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, எப்படி யோசிக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு என்ன தகுதி இருக்கு. நான் எதை இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு கூட காலேஜ் படிக்கணும்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா மெடிக்கல் காலேஜ் படிக்கணுமானா நம்ம நம்மளோட தகுதி யூஸ் பண்ணல. நான் என்ன படிச்சிருக்கேன், நான் மெடிக்கல் காலேஜ் போறேன், நான் பிஏ படிக்கிறேன், எம்எஸ் படிக்கிறேன். சாதாரண ஒரு படிப்புக்கே நமக்கு நம்மளோட தகுதியை பத்தி நமக்கு தெரியும். அப்ப நான் என்ன வாழ்க்கையை எடுத்துக்கணும், சந்யாச வாழ்க்கையை எடுத்துக்கணுமா இல்ல கிரகஸ்தத்துல இருக்கணுமா அப்படிங்கறது வந்து எதை பொறுத்து முதல்ல நீங்க டிசைட் பண்ணலாம், உங்களோட மனப்பக்குவத்தை பொறுத்தும் உங்களோட அந்த கர்ம என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்து அவங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்பதான் இதை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும். அப்போ இதுக்கு ரெண்டு சாதனை இருக்கு, கர்மயோக சாதனை ஞானயோக சாதனை. நீங்க வந்து கிரகஸ்தத்துல இருக்கும்போ நீங்க எடுத்துக்க வேண்டியது கர்மயோக சாதனை தான் எடுத்துக்கணும். ஞான யோக சாதனைன்றது சந்நியாசம் எடுத்துண்டு எடுத்துக்கிறது, சந்நியாசம் எடுத்துட்டு முழுமையா எடுத்துக்கும்போ ஞான யோக சாதனைய எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்குமே ஒரு வழியில அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் ஃபாலோ பண்ணலாம். அப்போ சந்யாசம்னா என்ன மெயினா? சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், அவ்வளவுதான். அதாவது அந்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி இதுதான் பண்ணோம், படிக்கணும், கேட்கணும், திருப்பி அதையே திங்க் பண்ணணும், திருப்பி அதையே திங்க் பண்ணணும், அதையே திங்க் பண்ணணும், அதையே திங்க் பண்ணணும், அவ்வளவுதான். இதுக்கு பேர் சந்யாசம் அப்படின்னு. அப்போ நம்ம சந்யாசம் அப்படிங்கிறத பிரஸ்தான திரயம் தான் நம்மளோட உயிர் மூச்சா இருக்கணும், வேற எந்த பத்தின திங்க் பண்ணுமே இருக்கக்கூடாது. அதுதான் சந்யாச வாழ்க்கை அப்படிங்கிறது. ஏன்னா ஆனா ஆனா ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, இந்த கிரகஸ்த வாழ்க்கை முறையில இருந்தாலும் சந்யாச வாழ்க்கை முறையில இருந்தாலும் ரெண்டுமே ஒரே கோல் தான், அதாவது பூரணம் அடையிறது, மனசு வந்து பூரணத்துவம் அடையிறது அப்படிங்கிறது. அதாவது எந்த சாதனை வேணா இருக்கலாம். இப்ப வந்து உண்மையான அடுத்த தெளிவு என்ன, கிரகஸ்தத்துல இருந்தாலும் சரி சந்யாசாசிரமத்துல சரி எண்ட என்னது அப்படின்னா, நாம் பூரணத்துவத்தை அடையலாம், அதுக்கு பேரு மோட்சம் அப்படிங்கிறது. இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியாததே என்ன, நான் வாழறதே வந்து மன தூய்மைக்காக மட்டும்தான் வாழறேன் அப்படிங்கறதே தெரியாது. அப்ப நான் ஏன் வாழறேன்னு தெரியாம நான் எந்த பாதையில போனா எப்படின்னு குழப்பமா இருக்கு இல்லையா. நான் நம்ம சொல்லுவோம், எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் எங்கேயாவது போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து எங்க எனக்கு மன தூய்மை கிடைக்கும், எனக்கு பூரணத்துவம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒரே பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து என்னோட மனசு வந்து தூய்மை ஆகலாம், அது மட்டும்தான். அப்போ அது அந்த மாதிரி தூய்மை ஆகறதுக்கு வந்து நான் எந்த வாழ்க்கையை எடுத்துக்கணும், கிரகஸ்த வாழ்க்கை முறையா இல்லாட்டா சன்னியாசாசிரமமா அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இதேதான் பத்தி சொல்ல போறோம். 18 அத்தியாயத்திலையும் இதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டரா இதுதான் இருக்க போறது. அப்போ நம்மளோட ஆசிரம வாழ்க்கை முறையே வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஆசிரமம் தான் சொல்றோம் இல்லையா, அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், அண்ட் சன்னியாசாசிரமம் தான் சொல்றோம். அதாவது வாழ்க்கையே வந்து ஆசிரமம்னு தான் சொல்றோம். அது தனியா வந்து இது லைஃப் ஸ்டைலே வந்து அதுக்கு பேரே ஆசிரமம். சோ நம்ம ஜெனரலா என்ன சொல்றோம், நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போறோம்னு சொல்றோம். அப்ப நீ இப்ப நம்ம சொல்ல வேண்டியதுலாம் வீட்டுல இருக்கேன்னு கூட சொல்லலாம், இப்ப எந்த ஆசிரமத்துல இருக்கேன் அப்படிங்கிற கிளாரிட்டி தான் நமக்கு தேவைப்படும். நான் வந்து கிரகசாஸ்திரமத்துல இருக்கேனா, இல்ல வானப்பிரசத்துல இருக்கேனா, இல்ல சன்னியாசாஸ்திரமத்துல இருக்கோமா அப்படின்றது. அப்ப அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்கா, இப்ப வந்து முதல்ல பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா என்னது, யங் ஏஜ் இல்லையா, படிக்கிற ஏஜ்ல. அடுத்தது கல்யாணம் ஆகி நம்ம பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்றது வரைக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப செட்டில் பண்றது வரைக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு பேரு. சோ இந்த கிரகஸ்த ஆசிரமத்துலதான் வந்து நம்ம இந்த பஞ்சமகா யஜ்ஜம் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு தகுதி வந்து அப்பதான் வரும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், வானப்பிரச ஆசிரமம்ன்றது வந்து என்னன்னா, இந்த 2வது ஆசிரமத்துக்கும் 4வது ஆசிரமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு டைம், இடைப்பட்ட அதாவது ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 50, நம்ம பசங்களா ஒரு 50-55 வயசுல செட்டில் ஆறாங்கன்னா 35 வருஷம் வந்து உலகத்துல இருக்கிற விஷயத்துல ஈடுபடலாம். நம்ம கோவிலுக்கு போகலாம், நிறைய தானம் பண்ணலாம், அப்புறம் நிறைய கேளிக்கை, அதாவது வெளியில வெளி விஷயங்களை நம்மள ஈடுபடுத்திக்கலாம். எல்லாத்துக்குமே சாஸ்திரம் வந்து அலோவ் பண்றது. ஏன்னா நம்ம அதை பணம் சம்பாதிச்சு நம்மள குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால. அப்படி வெளிமுகமாகவே போன அந்த மனசு என்ன பண்ணோம்னா, உள்நோக்கி வர வந்து அது வந்து மனசு வந்து ஒத்துழைக்காது. அதுக்கு வந்து நம்ம வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வானப்பிரஸ்த அதுக்காக தான் அந்த வானப்பிரஸ்தம் ஆசிரமே அப்படிங்கிறது. அப்ப நம்ம அந்த குடும்பத்துல இருந்து கூட்டு குடும்பமா இருக்கலாம், தன் எந்த குடும்பத்துல இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் வழி விட்டு அவங்கள செயல்ல ஈடுபடுத்த சொல்லி அவங்களுக்கு சஜஷன்ஸ் கேட்கும்போ கொடுத்து நம்ம நம்ம சப்போர்ட்டிவா மட்டும் இருந்தோம்னாக்கா, அந்த 3வது ஆசிரமத்துல நம்ம நம்ம மனசை வந்து தயார்படுத்திக்கிறோம். அப்போ 4வது ஆசிரமம் வரும் இல்லையா, நமக்கே வந்து சந்யாச ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 60 வயசுல இருக்கலாம், 70 வயசுல இருக்கலாம், 80 வயசுல இருக்கலாம். அப்போ வந்து சந்யாசம் நிஜமாவே எடுத்துக்கிறதுக்கு தயாராகணும். நம்ம எங்கும் போக வேண்டாம், நம்ம வீட்டிலேயே இருந்து காலத்தால பகவத்கீதை, மத்தியானம் பிரம்மசூத்திரம், ராத்திரி வந்து இது கேட்கலாம், காலத்தால பாராயணம், ராத்திரி ஜபம், அந்த மாதிரி நாள் ஃபுல்லா வந்து அந்த சந்யாச வாழ்க்கை முறையில மனசை வந்து நமக்கு செலுத்துறதுக்குரிய ஒரு பக்குவம் வந்து வரும். சோ இந்த 4 ஆசிரமமே இதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். இதுக்கு பேரே ஆசிரம முறை அப்படிங்கிறது. இப்ப 99% பீப்புளுக்கு வந்து இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஆனா கர்ம யோகம் அப்படின்னு, அப்போ வந்து இந்த ஆசிரமத்துல இருக்கிறப்ப ஏன் கர்ம யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப 2வது அத்தியாயத்திலேயே அவர் வந்து ரெண்டும் சொல்லிட்டார். அந்த 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 லைனை வந்து நூல் பிடிச்ச மாதிரி இங்க கரெக்டா புரிஞ்சுட்டு வரலாம். ரெண்டாவது அத்தியாயத்துல கர்மயோகமும் சொல்லிட்டார், ஞான யோகமும் பத்தியும் சொல்லிட்டார், ரெண்டு பேருக்கான வாழ்க்கையை பத்தியும் அவர் சொல்லிட்டார். இப்ப மூணாவதுல வந்து அவர் என்ன சொல்றார், அப்ப இப்ப வந்து கர்ம யோகம்னா என்ன ஆகும், கர்ம ஞானத்தை சொன்னதுனால முதல்ல ஞானத்தை சொல்லிடுறார், ஞானத்தை சொன்னதுனாலதான் கர்மயோகமே வரும். சோ மூணாவதுல அண்டர்ஸ்டுட் என்ன என்னது, இந்த ஞானம் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கா இல்லையா, கண்டிப்பா இருக்கு இல்லையா, இப்ப என்ன பண்ணணும்ன்ற ஒரு அறிவு வந்துருக்கு. அப்ப இனிமே பண்ண வேண்டியது வந்து செயல் எல்லாமே கர்மயோகமா இருக்கணும். சோ இத்தனை நாளா நான் பண்ணது என்னது அப்படின்னாக்கா, இத்தனை நாளா வந்து இத்தனை நாளா வந்து நீங்க வந்து கர்மமா அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா, கர்மமா தான் இருக்கும், அது கர்ம யோகமான்னு தெரியாது. அதாவது தர்மமா கர்மம் பண்ணிருக்கோம், அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், தர்மமா கர்மம் பண்றதுன்னா என்னது, ஓரளவுக்கு நம்மளோட அனுபவத்தினால புரிஞ்சு ராகத்வேஷத்தை வெளிக்காட்டாம, பட் ஆனா ஏன்னு அது புரியாது. அந்த கர்மம் வந்து ஞானம் அடையும் போதுதான் கம்ப்ளீட் ஆகும். ஞானத்துல நம்ம வந்து அத கர்மயோகமா நம்ம வந்து நம்மளால பண்ண முடியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மூணாவது அஞ்சாவது சாப்டர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யோகம்ன்ற வார்த்தை, கர்மயோகத்துக்கு எல்லாத்துலயுமே எல்லா ஸ்லோகத்திலயுமே அவர் யோகம்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ற, கர்மயோகம் சிறந்தது அப்படின்றது. அப்ப ரெண்டுமே மேன்மையானதுதான், அதாவது கர்மயோகமும் சரிதான் ஞான யோகமும் சரிதான். அப்போ அந்த கர்மயோகத்துல இரு ஆனாக்கா என்ன ஒசந்தது எது அப்படின்னா கர்மயோகம். ஏன் ஒசந்தது அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணி அதை வந்து சரிப்படுத்த வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. தெரிஞ்சதுனாலயே அடுத்த நாள்ல இருந்தே அந்த ஆத்மா வந்து ஸ்புரிக்க மாட்டேங்குது, அதனோட ஆத்மாவோட அந்த நமக்கு அதனோட பலன் வந்து முழுமையா கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னாக்கா, உள்ள வந்து இருக்க வேண்டிய பழைய ஹாபிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அது நீக்க வேண்டியது. அது வந்து மைண்ட்ல இருந்து நீக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்போ வந்து அதனால கர்மயோகமா பண்ணுப்போம், என்னச்சு கர்மால ஈடுபட்டு செய்யும் போதே அதை வந்து அறிவு பூர்வமா ஞானத்தோடு மூலமா நம்மளால பண்ணுப்போ இதை சரி பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்ப அதனால இந்த சொல்ல கர்மயோகி அப்படிங்கிறது இந்த இருமையிலிருந்து வெளிப்பட்டவன், அதாவது விருப்பத்துக்கும் விருப்புக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்டவன் எவனோ அவனே கர்மயோகி. சோ கர்மயோகிய சன்னியாசி அப்படின்னு சொல்றாரு. அடுத்த மூணாவது ஸ்லோகத்துல சன்னியாசின்ற மனசு இல்லாம அவன் கர்மயோகியே ஆக முடியாது அப்படிங்கிறார். நாலாவது அடுத்த ஸ்லோகத்துல சாங்கிய யோகோ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தி தஸ்ஸம்யக் உபயோவிந்த தேவலம். அதாவது இத தெரிஞ்சுக்காதவா, இது வந்து அப்படி இல்லைன்னா என்ன, சாங்கியம் பிளஸ் யோகம் இது ரெண்டுமே வேற வேற அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா பண்டிதர்கள்னா இதனோட அறிவை வந்து புரிஞ்சுண்டவா வந்து அது சொல்ல மாட்டான், ரெண்டுமே ஒரே பலனை தான் தருது. என்ன ஒரே பலன், மன தூய்மை, அதுதான் பலன். கர்மம யோகம் வழியா போனாலும் கிரகசாஸ்திரமம் வழியா நீங்க போனாலும் மன தூய்மை தான் கிடைக்கும். ஞான யோகம் அதாவது சன்னியா ஒரு ஆசிரமத்துல போய் நீ தனியா வந்து எல்லா இந்திரியங்களும் கட்டுப்படுத்திட்டு அவன் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் அதனோட எண்ட் ரிசல்ட்டும் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா மன தூய்மைக்கு தான் பண்றான். ஆனா ஞான யோகத்துக்கு என்ன வேணும், முதல்ல வந்து ஒரு குரு சாஸ்திரம் வேணும் இல்லையா, அந்த குரு சாஸ்திரம் இல்லாம கண்டிப்பாவே இது வந்து பண்ண முடியாது இல்லையே. எனக்கு உதாரணம் இருக்கேன், நீங்க எப்படி எப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரமணர் இருக்காரு, குரு சாஸ்திரமே இல்லையே, நம்ம ரமணர் நிலைமையில இருக்கோமா அப்படின்னு அப்பப்ப செக் பண்ணி பாத்துக்கோம். அதாவது வந்து போன ஜென்மத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாவே இருக்கலாம். அதாவது போன ஜென்மத்துல இந்த மாதிரி படிச்சு கேட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் விட்டு போயிருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்துல பொறக்கரிச்சியே வந்து அந்த நிஷ்டையோட பறக்கும்போ அந்த பூரணத்துவம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இதுதான் இப்படிதான் அப்படின்னு எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இது விஷயமா இருக்காது. அதனால சரியான வழி வந்து இதுல வந்து ரமணர் இருக்காரு. அப்புறம் வந்து ஐத்திரேய உபநிஷத்துல வந்து கர்ப்பத்திலேயே கூட வந்து பூரணத்துவம் அடைஞ்சவரை பத்தி இருக்கு, சுகபிரம்மமும் பிறவியிலேயே வந்தவர் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. சங்கரர் அவருக்கெல்லாம் சின்ன வயசுலயே வந்து ஞானம் கிடைச்சிருக்கு. அப்போ இவா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராமா விதிவிலக்கு தான். ராமானுஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கியல் ராமானுஜரையும் நம்ம கணக்கையும் வந்து நம்ம வந்து ஒப்பிட முடியுமான்னு. சோ அதனால அது வந்து சரி கிடையாது. ஜென்ரலா இப்ப எல்லாருக்குமே என்ன, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் வர வைக்க வேண்டாம், டியூஷன் டீச்சர் இல்லாம சாதாரண பாடமே படிக்க முடிய மாட்டேங்கிறது. அப்படி இருக்கச்ச அவ்வளவு சாதாரண ஒரு ஸ்கூல் பாடத்துக்கே டியூஷன் இல்லாம படிக்க முடியல, குரு சாஸ்திரம் இல்லாம வந்து நம்மளால இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப கர்மயோகம் மூலமா நம்ம மன தூய்மை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த பூரணத்துவம் மன நிறைவு சந்தோஷம். எங்கிட்ட நான் எப்பவும் இருக்கணும், எங்கிட்ட நான் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, என்னால என்னோட எப்பவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கக்கா அதுதான் வந்து மோட்சம் அப்படிங்கிறது. அப்போ மன தூய்மை அடைய சிறந்தது, திருப்பியும் அதே கேள்வி, அது அடுத்தது என்னது, இப்போ ரெண்டு என்னது அப்படின்னா திருப்பி மன தூய்மை அடையறதுக்கு எது சிறந்த வழி அப்படின்னா பிரவிற்த்தி மார்க்கமா நிவிற்த்தி மார்க்கமா அப்படின்னு கேக்குறேன். அதாவது இப்ப தெரிஞ்சு போயிடுது நமக்கு, நான் ஆக்ஷன்ல வந்து இருக்கிறதே வந்து கர்மத்துல இருக்கிறதே காரணம் மன தூய்மை. பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம்னா என்னது, திருப்பி ஒன்னொன்னு ஆக்ஷன்ல இறங்குறது. இப்ப சப்போஸ் எனக்கு புரிஞ்செடுத்து அப்படின்னா நான் திருப்பி வந்து ஒரு நிறைய வேலைகளை எடுத்து பண்ணி பிரவர்த்தினாக்க செயல்ல ஈடுபட்டு நான் இதை அடையணுமா, இல்லைன்னா நிவர்த்தி மார்க்கம்னா என்னது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் படிக்கிறது இதை பத்தியே சிந்தனை பண்றது அந்த மாதிரி பண்ணுவேன். நிவர்த்தி மார்க்கம்னா பிரவர்த்தின சமுதாயத்துல இருந்து செய்யறது அப்படின்றது, நிவர்த்தினாக்க சமுதாய செயலை தொடர்ந்து சாங்கிய முறையில நம்ம வந்து இருக்கிறது, இதுல எது கரெக்டு அப்படின்னாக்கா. அப்போ அவர் என்ன சொல்றார், சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்து மயோகத யோக யுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. அதாவது சந்நியாசம் இல்லாமல் கர்மா, சந்நியாசம் கர்மயோகமே கிடையாது. அதனால கர்மயோகி வந்து ஞானம் கிடைத்த உடனே பிரம்மாவை அந்த பிரம்ம ஞான பிரம்மத்துவத்துல வந்து சீக்கிரமா அவன் வந்து அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்றான். அதனால என்ன, இப்ப இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நான் ஒவ்வொரு டீச்சர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கர்மயோகத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஞான யோகத்துல ஃபுல்லா ஈடுபட்டுனா ஒரு பர்சனை பத்தி இருக்கு, மாத்தி இருக்கு. ஃபுல்லா கர்மயோக ஸ்லோகமே சொல்லிட்டு ஞான யோகமும் சொல்லலாம். நான் வந்து எப்படி எடுக்கிறேன்னா அதே ஆர்டர்ல தான் சொல்றேன். அதனால மாத்தி இருக்க மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை, அது கர்மயோகத்துல தன்னை ஈடுபடுத்தினவன் எப்படி இருப்பான், அவனோட மனநிலை எப்படி இருக்கும், அவனோட செயல் எப்படி இருக்கும், ஞான யோகத்திலேயே தன்னை ஃபுல்லா ஈடுபடுத்தினவன் எப்படி இருப்பாங்க அப்படின்றது, அப்படி இருக்க முடியும் அப்படின்றத மாத்தி உங்களுக்கு வருது இல்ல. சோ இதுல அவர் என்ன சொல்றாருனாக்க, சந்நியாசம் இல்லாமல் கர்மயோகமே கிடையாது. இப்ப நான் கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலே அதுல ஒரு சந்நியாசம் இருக்கு. சந்யாசம்னா என்ன முதல்ல, அது அந்த ஒரு தெளிவு நமக்கு ஒரு லைன்ல கிடைச்சிருதுன்னா செயல்ல இருந்து பயனை வந்து எடுத்துடுறது அப்படிங்கிறார். எப்படி பயனை அதை எப்படி எடுக்க முடியும், யாருமே வந்து முட்டாளன்னாலே ஒரு பயன் இல்லாம வேலையா செய்ய மாட்டோம். அப்ப அப்படி இருக்கிறது பயனை எப்படி, பயனில் பற்று இல்லாமல், பயன் இல்லாமல் இல்ல, பயனில் பற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு சந்யாசம் அப்படின்னு பேரு. இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா, நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சந்தோஷம் தான். சப்போஸ் புரியலன்னு சொல்லிட்டாலும் நான் வந்து துக்கப்பட முடியாது, கரெக்டா? அது மாதிரி நான் சரியா எடுக்கணும்னு நான் வந்து என்னோட எஃபர்ட்டை நான் முழுமையா போடணும் கண்டிப்பாவே. ஆனா முழுமையா போடுறேனா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் வந்து கவலைப்பட்டு இருக்க முடியாது, நான் பண்ணணும் அவ்வளவுதான். சோ ஏன்னா இந்த சரீரத்தோடு அந்த சரீர நான் வந்து சொரூப் ஆத்மஸ்வரூபம், இந்த சரீரத்தை நான் இது பண்ணி என்னோட செயலை வந்து நான் செய்யும் போது அது பகவானோட பிரசாதமா தான் இருக்கு. என்னோட ஒவ்வொரு செயலும் வந்து பகவானோட பிரசாதமா இருக்கும்போது வந்து அதனோட பலன் வந்து பகவான் தான் கொடுக்க முடியுமே அப்படியே நம்ம வந்து அதுல கிளைம் பண்ண முடியாது. அது வந்து அந்த சந்நியாச மனசு அப்படிங்கிற துறவுங்கிறது அதுதான் சர்வம். கர்ம சாதாரண டே டு டே லைஃப்லயே நம்ம பண்ணலாமே இல்லையா, அனுபவ சித்தம் நமக்கு என்ன, நம்ம நினைச்சா மாதிரி சம்டைம்ஸ் வருது, அதை விட அதிகப்படியா வருது இல்ல கம்மியா வருது இல்ல மாத்தி வருது, இந்த நாளும் நடந்துட்டேதான் இருக்கு. இப்ப அப்படி இருக்கிறச்ச அந்த சந்யாச மனசோட நம்ம வேலை பண்ணோம்னா அந்த மனசுல இருக்கிற அந்த பதட்டம் இருக்காது. அந்த பதட்டம் இல்லைனாலே காரியத்தை இன்னுமே பர்ஃபெக்டாவே பண்ண முடியாது. சோ எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இருக்கு. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து அதுல ஒரு ஈடுபாடோட நம்ம வந்து பர்ஃபெக்டா பண்ணும் அப்படின்னா நினைச்சா பர்ஃபெக்டா பண்றோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பகவான், நீ ஒண்ணுமே பண்ணாது, எங்கிட்ட பூரணமா சரணடைஞ்சு பண்ணணும்ன்ற அந்த வேலையோட பண்ணும் போவே உனக்கு அந்த பர்ஃபெக்ஷன்றது வந்து வந்துடும். சந்நியாசம் இல்லாம கர்மயோகமே கிடையாது அப்படின்ட்டு. சோ அந்த சந்நியாச தியாகம்னு அந்த படபடப்பு கோபம் இதெல்லாம் இல்லாம பண்றதுதான் சந்நியாசம். அந்த சந்நியாசம் தான் அப்படி பண்றதுதான் வந்து கர்மயோகம் அப்படிங்கிறது. அப்போ அடுத்ததுல இப்போ கிரகஸ்த வாழ்க்கை முறையில வந்து நான் மூணு விதமா பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நாலு ஆசிரமம் பார்த்தோங்க, பிரம்மச்சரியத்துல இருந்து சன்னியாச ஆசிரமம் ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கலாம். சில பேர் அதுக்கு அருகதியா இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு கூட நேத்திக்கு அந்த ஒரு பக்கத்துல வந்து ஒரு பிரவச்சனம் தான் போயிட்டு இருந்தது. அதுல வந்து சமர்த்த ராமதாசரோட ஒரு கதையை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்படி வந்து சன்னியாசி ஆனார் அப்படின்னு, கல்யாணம் ஆகும் சமயத்துல வந்து மந்திரம் கேட்டுதான் அவருக்கு, என்னது சாவதான் சாவதான். நம்ம கூட சொல்லலாம், யாருக்குமே அது கேட்டதில்ல. சாவதான் சாவதான் ஒரு மன சாவதான் நினைக்க நிதானம் நிவாரணம் அர்த்தமா. அது சொல்லும் போவே அவருக்கு வந்து ஜாகிரத ஜாகிரதன்னு மீனிங் போல இருக்கிறதுக்கு, அவருக்கு உடனே அப்படியே மாலையை போட்டு போய் சன்னியாசம் எடுத்துட்டாரு, அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மந்திரத்தை எல்லா கல்யாணத்திலயும் சொல்றாங்க, யாருக்குமே கேட்கறது இல்லைன்றதுதான் அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். முன்னாடி அங்க கூட ஒரு எச்சரிக்கை கொடுக்கதான் கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பவே நீ சன்னியாசம் எடுத்துக்கலன்னா எடுத்துக்கோ அப்படின்னு. அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அது எங்க காதுல விழுறது எல்லாருக்கும், கல்யாணத்துல பண்ணிக்கிறதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமர்த்த ராமதாசர் அப்படி போயிட்டு, அப்புறம் வந்து அவர் நிஷ்டை அடைஞ்சு சிவாஜி மகாராஜுக்காகவே வந்து இது பண்ணி சாம்ராஜ்யத்தை வந்து சனாதன சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி. பிரம்மச்சரியத்துல இருந்து சன்னியாச ஆசிரமம் ஸ்ட்ரெயிட்டா கண்டிப்பா போகலாம், அது வந்து அலௌடு, தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான அப்ப அப்ப என்ன வரும், விவிதிதா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம்னு அப்பவும் ரெண்டு பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள முதல் சன்னியாசம் விவிதிதா சன்னியாசத்துல என்ன பண்ணலாம், நமக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, அவர் சன்னியாச ஆசை இருக்கும். சங்கரரே இது ரெண்டும் எடுத்துட்டதா இருக்கு, ஒரு இடத்துல ஒரு கோட் பண்ணிருக்காரு எங்க கிளாஸ்ல. அது அதாவது விவிதா சன்னியாசன்னு முதல்ல என்னன்னு தெரியாதுல, ஒரு ஆசை உந்துதல் இருக்கும், இது இல்ல வாழ்க்கை அதனால அதுல இருந்து போயிடுறான்னா அது சாஸ்திரம் முதல்ல கத்துப்பான். அதுதான் விவிதா சன்னியாசம் தானாக்கா என்னது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது கத்துக்கணும். ஒரு குரு கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்றதோ அது மாதிரி வந்து கத்துக்கணும். அப்புறம் அந்த கத்துண்ட அறிவை திருப்பி வித்வத் சன்னியாசம், அந்த அடைஞ்ச அறிவை திருப்பி நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை எடுக்கிறதுக்கு திருப்பியும் ஒரு 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 சன்னியாசம் அப்படின்றது அதே ரெண்டா வந்து இருக்கு. அடுத்தது என்ன, ரெண்டாவது வழி என்ன அப்படின்னாக்கா, ரெண்டாவது வழி வந்து பிரம்மச்சாரியத்திலேருந்து கிரகஸ்தன் போலாம் இல்லையா. ரெண்டாவது கிரகஸ்தன் போறது எப்படி அப்படின்னாக்கா, மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து என்ன பாத்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பிரம்மச்சாரத்திலிருந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தத்திலேயே இருந்து வானப்பிரஸ்தத்தை பத்தியும் தெரியாது இல்ல சன்னியாசத்தை பத்தியும் தெரியாது, அப்படியே இருந்து மெஜாரிட்டி பீப்புள் அப்படியே மடிச்சு போறதுதான் வந்து பெரும்பாலான விஷயங்கள். ஆனால் கிரகஸ்தத்துல இருந்து அதுலயே ஜெயிச்சு அதுலயே இந்த ஆத்ம நிஷ்டையானவர் வந்து ஜனகரை வந்து உதாரணமா கட்டுறாரு அவர். அதாவது அவரு கிரகஸ்தத்துலாம் இருக்கிறப்ப அவருக்கு அந்த ராஜ்ய பொறுப்பு இருந்ததுனால அதை விட்டுட்டு எங்கும் போக முடியாது. ஆனா அந்த ஞானத்தோட பலன் அவரோட இருந்ததுனால அதையே அவர் வந்து வந்து அழகா பண்ண முடியும். அப்படியும் இருக்கிறவா இருக்கு, அப்படி இல்லாதவன்னாக்கா இந்த வரிசையா சொன்னா இந்த மூணாவது பிரம்மச்சாரிலேருந்து கிரகஸ்தன் வந்து கிரகஸ்தத்திலேருந்து அந்த வேலை நம்மளோட கடமையெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்து அந்த வானப்பிரசத்துக்கு நம்மளே நம்மளை ரெடி பண்ணது, யாரும் சொல்ல வேண்டாம் இது 50ஆ இருக்கலாம் இல்ல 60 வயசா இருக்கலாம் 70 வயசா இருக்கலாம், இந்த நம்மளோட வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துல போய் சொல்லின்றது. இப்ப பேரண்ட் நம்ம பேரண்ட்க்கு மாட்டு பொண்ணுக்கெல்லாம் போய் எப்படி பண்ணா நல்லா இருக்கும், எப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஏன் எப்படி பண்ணவே மாட்டேங்குமா, அந்த காலத்துல இப்படிதான் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா அது அந்த காலத்துக்கு முடிஞ்சு போச்சு, இந்த காலத்துக்கு அது அப்ளிகபிளே கிடையாது. அப்போ வந்து அந்த வானப்பிரஸ்தன்றது வந்து இது அப்ளை பண்றதுக்கான டைம், ஏன்னா ஒரு நாள்ல பண்ண முடியாது, 30 வருஷமா இப்படி போன மனசை திருப்பி உள்நோக்கி பிடிக்க முடியாது அப்படிங்கறது சாஸ்திரம். அதனால நம்ம அந்த டைமை கொஞ்சம் கொடுத்துக்கிறோம், 1-2 டைம் சொன்னா கூட பரவாயில்ல, பட் அந்த அறிவு மூலமா நம்ம சோ அந்த கொஞ்சம் டைம் வந்து அவங்களுக்கான டைமை கொடுத்து அவங்களோட நம்ம இருந்து பழக பழக நமக்கு நம்ம கிடைக்கும். அப்போ அந்த கடைசி பட்சத்துல வந்து கடைசி சன்னியாச ஆசிரமத்துல முழுமையா இறைவனோட கூட ஈடுபட்டு வாழறதுக்கான தகுதியும் இது. ஓல்டேஜ் இப்படி சப்போஸ் இந்த வாழ்க்கை முறை சங்கரா வாழ சொன்ன மாதிரி பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஓல்டேஜ் ஆசிரமமே இருக்காது எந்த இடத்துல, யாரும் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா வீட்லயே ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சன்னியாசி இருப்பா அப்படின்னு சொன்னானா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய புண்ணியம் அது அந்த ஒரு ஆத்மா அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லையா. அந்த ஒரு அப்போ நான் எங்க எங்களுக்கு வந்து எங்க குருஜி எல்லாம் சொல்றதுன்னு யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் நீங்க போக வேண்டாம், ஆசிரமே ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, அதை பாதுகாத்துக்கு திரும்பி 10 பேரை வைக்க வேண்டியிருக்கு, அப்புறம் அவர் படுற கஷ்டத்தை பாக்குறதுக்கு சாதாரண ஆசிரமத்துக்குமே விரியமா இருக்கு, அதனால ஆசிரமம் எல்லாம் பெருசா வேண்டியிருக்கு, அதனால வேண்டவே வேண்டாம். பெஸ்ட் வந்து இந்த 4 ஆசிரமம் என்ன அப்படின்னு போட்டு நம்ம ஒவ்வொரு வீடுமே ஒரு ஆசிரம வாழ்க்கையா நம்ம நிறைய பேர் அதை புரிஞ்சு புரிஞ்சு இந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பண்ண பண்ண என்ன அந்த ஓல்டேஜ்ன்ற ஹோம்ன்ற கான்செப்டே இருக்காது. வயசான காலத்துல ஒரு எனக்கு மரணா சிந்தாசக்தி, அது என்ன, அது பஜகோவிந்தம் பாட்டுல வரும். வயசானானா அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, சிந்தனை மட்டும்தான் வரும். ஆனா மனம் உடல் தளர்ந்து போச்சுன்னாக்கா நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து சிந்தனை வச்சிருந்திருந்தோமோ அது நீங்க உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது, அதன் பாட்டு வந்துட்டே இருக்கும். அது அப்ப அந்த மாதிரி வர சிந்தனைய நம்மளால எப்படி தடுக்க முடியாது இல்லையா? அதுக்குள்ள அந்த சிந்தனைய வந்து நம்ம சரிப்படுத்தினாதான் என்ன பண்ண முடியும்னா வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து அமைதியா இருக்கும். இப்ப வந்து இந்த மூணு வழியிலையுமே வந்து அனுகூலமும் இருக்கு பிரதிகூலமும் இருக்கு. என்ன அனுகூலம் பிரதிகூலம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து பிரம்மச்சரியத்தை கிரகஸ்தத்துல என்ன பண்ணலாம்னாக்கா இந்த பஞ்சமகா எக்ஸாம்லாம் அப்பதான் பண்ண முடியும். நமக்கு நிறைய பாவ புண்ணியம் எல்லாம் இருந்ததுன்னாக்கா நமக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ எங்கெல்லாம் நமக்கு அந்த எக்ஸாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ இல்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையறதோ அதெல்லாம் பண்ண பண்ண நமக்கு அது பண்ணறதுக்கான பணம் கிடைக்கும், இருக்கும், ஆள் பலம் இருக்கும், சரீர பலம் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாவே அனுகூலம் தான். ஆனா பிரதிகூலம் என்ன அப்படின்னு பார்த்தானா, அது பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைய புண்ணிய பலத்துல இன்னும் லைஃப் வந்து அப்படியே ஜோரா போயிட்டே இருக்கும். தான் ஒரு நாலு அடிக்கு மாடி வீடு வாங்கலாம், இன்னும் நிறைய ஒரு கார் பங்களா வாங்கலாம், நிறைய பேர் இருப்பா, அப்படியே அந்த மனசு அப்படியே வெளிபுக்கமாவே போய் போய் திருப்பி இந்த பக்கம் வரத்துக்கே அது வந்து யோசிக்காது. ஆனா பிரதிகூலம் வந்து என்னன்னா அது வெளிமுகமாவே போனது ஞானியம் பை த டைம் அதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெளியில வரதுக்கு, சப்போஸ் ஒரு பெரிய கம்பெனி நடத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து வெளியில வரதுக்கே ஒரு 80 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த ஞான யோகத்தை கிளாஸ போட்டோம்னா காதே அப்ப வந்து கொஞ்சம் சுமாரா தான் கேட்கும், புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இது எங்க நம்ம கேக்குறது? கிரகஸ்தாத்திரத்துல இருந்து போறது கரெக்ட்னா கூட அது ரொம்ப அந்த பக்கமா போயிட்டாருனாக்க கஷ்டமா போயிடும். மெஜாரிட்டி பீப்புளோட பிரச்சனையே இதுதான். பிரம்மச்சாரியம் டு சன்னியாசம்ல வந்து என்னன்னாக்கா இதுல நிறைய நேரம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே பிரம்மச்சில இருந்து சன்னியாசம் போயிட்டுனா படிக்கிறதுக்கு, சிரவண மனநம், நிதித்தியாசனத்துக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆனா ஐடல் மைண்ட் நிறைய இருக்கும். அதே டைம்ல வந்து நிறைய வித் டைம் நிறைய இருக்கும் இல்லையா? ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு நம்ம மனசு கூடயே நம்ம எப்படி இருக்கிறது. இப்படி நிறைய ஆசிரமங்கள் பெருசானதுக்கு மெஜாரிட்டி காரணம் வந்து இதுதான். பிகாஸ் அவங்களாலே பிகாஸ் தே நீட் சம் ஒர்க் இல்லையா? ஆனா திருப்பி அந்த ஒர்க்ல போனா என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப திருப்பியும் வேற ஒரு சர்க்கிள போய் நம்ம மாட்டிடுறோம். அப்ப வந்து இப்ப ஆனா சந்நியாசம் அப்படின்னு எடுத்துண்டாலே இதுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்கா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், இதை தவிர வேற ஒண்ணு பண்றதுக்காக கிடையாது அப்படின்றது. அப்போ வந்து மூன்றாவது வழி வந்து என்னன்னாக்கா கரெக்டா பிரம்மச்சரியம் இதுதான் கரெக்டான வழியா இருக்கும். லாஸ்ட்ல வந்து சன்னியாசம் வரைக்கும் வந்தாச்சுன்னா நோ ரிட்டர்ன் அப்படின்றார். அது அப்புறம் திருப்பி நான் திருப்பி அதே மாதிரி சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வர முடியாது. ஒன்ஸ் எடுத்தானாக்கா இந்த சன்னியாசத்தை நம்ம வந்து ஏத்துக்கணும். அது மாதிரி இது இது நார்மலா வந்து கிரகஸ்தாசிரமம் வந்து ஒரு பத்மவியூகம் அப்படின்றது. பத்மவியூகம்னா அதுக்குள்ளேயே செக் மாடு மாதிரி திருப்பி திருப்பி இதுதான் என்னோட கடமை, என்னோட கடமையே முடியல, எனக்கு என்ன என்னோட கடமையே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளேயே இதாயிடப்படாது. இப்ப நமக்குள்ள அதுலேருந்து இதுக்கான டைமா கொடுத்து, ஏன்னா அல்டிமேட்டா ஒரே கோல் என்ன அப்படின்னாக்கா மன தூய்மை மட்டும்தான் நம்மளோட கோல். அப்ப நமக்கு என்ன ஒர்க் இருக்கும் பட் பேரலா அந்த ஞான நிஷ்டைக்கான டைமை நம்ம வந்து இது அதுக்கு கண்டுபிடிச்சு நம்மளே நம்ம கொடுக்கணும். அப்போ அதனால மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இந்த மாதிரி இருக்கவனுக்கு வந்து ஒரு நாளும் கர்ம பலன் ஒட்டுவதில்லை. ஆனா இதுவே பெஸ்ட், கர்மயோகம் தான் பெஸ்ட். நம்ம எவ்வளவு வேணா வேலை பண்ணலாம், வீட்டுல வேலை பண்ணலாம், வெளியில வேலை பண்ணலாம், சொசைட்டில வேலை பண்ணலாம், எல்லார் வீட்டுக்கும் வேலை பண்ணலாம் அவனுக்கு. ஆனா அதனால பாவ புண்ணியம் வந்து அவனுக்கு புனர்ஜென்மம் அப்படின்றதே வந்து வராதுனா ஒரு கீ பாயிண்ட் என்ன, வேலை செய்யும்போ அந்த பலனில பற்று இல்லாம நம்ம செய்யணும். அப்ப அந்த சந்நியாசம் வந்து தேவைப்படுது. அடுத்தது என்னதுன்னு பார்ப்போம். யுக்தோ மன்யேத ீரிந்திரியாத்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இந்த ஸ்லோகத்துல ஃபுல்லா ஒரு ஞான நிஷ்டை அடைஞ்சவனை பத்தி பேசுறேன். ஒவ்வொரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் ஃபுல்லா கர்மயோகத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ஞான யோக கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி பத்தி இந்த சாப்டரே அப்படிதான் இருக்கு. கர்மயோகம் ஞானயோகம் கர்மயோகம் நீங்க ஸ்லோகத்துல இருந்து அதை கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம அந்த போயிட்டு அந்த எண்டுக்கு போலன்னா பரவாயில்ல, இந்த கர்மயோக ஸ்லோகத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம இங்க இருக்கோம் இதுல இருந்து நான் அதுக்கு போனோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல என்ன சொல்றாரு அவரு, இந்த மாதிரி ஞான நிஷ்டை அடைஞ்சவன் வந்து அவன் பார்த்தாலும் பேசினாலும் தூங்கினாலும் இல்லைன்னாக்கா அவன் கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அப்படின்னு எல்லா விதமான ஆக்ஷனும் சொல்றாரு. அது எல்லாரும் நான் பண்ணலை, இந்திரியங்கள் அதனோட வேலையை செய்யறது அப்படின்னு அவன் பூர்ணமா தெரிஞ்சுட்டவன். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா முதல் கிளாஸ்ல திருஷ்ய விவேகம், சரீரி ஆத்மா ரெண்டு இருக்கு. நான் வந்து இந்த சரீரத்தோடைய ஆத்மா அப்படின்றது, அந்த சரீரம் வேலை செய்யாம எப்படி நம்ம இருக்க முடியல, எல்லாருக்கும் சரீரம் இருக்கு. இப்ப வந்து எதையோ ஒண்ணு சாப்பிடுறோம்னா ஸ்வீட்னா ஸ்வீட் ஸ்வீட்டா தான் தெரியும், காரத்தை வச்சா காரம் காரமா தான் தெரியும், ஞானிக்கு மட்டும் வேற மாதிரியா தெரியும். நம்மளாம் அது ஒரு கண்டிஷன் இருக்கோ, இவர் வந்து ஞானியா இருக்காரு, இவர் ஞானியர்னு எல்லாம் சிரிக்கிறாரு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவருக்கும் அவரும் சாதாரணமா தான் பேசுவாரு, அவரும் சாதாரணமா தான் சிரிப்பாரு. பட் ஆனா உள்ள அந்த ஞானம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும், விரோதமா இருக்காது. சரியா, இப்ப நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம், அவர் சன்னியாசியை பார்த்தோம்னா அவர் இப்படிதான் இருக்கணும், அவர் இந்த ரோல் மாடல்ல இருக்கணும், அவர் கரெக்டா இருந்தா கூட நம்ம ஒரு அவர் மேல ஒரு இதை ஏத்தி வச்சிருக்கோம், அவர் எப்படி எல்லாம் இருக்கணும், ஆனா அவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு, அவர் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆனா ஞானிக்கு வந்து தெரியும் தான் எதுவும் பண்ணலை, தன்னோட இந்திரியங்கள் இருக்கா அதனோட சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி, அதனோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அது மட்டும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவருக்கு வந்து எந்த விதத்திலயும் வந்து அந்த பாவ புண்ணியம் ஒட்டாது. அதாவது திருஷ்ய விவேகம்னா என்னது, நான் செய்யவில்லை, இந்திரியங்கள் அதனுடைய வேலையை செய்யறது சொல்றோம். நடந்து வந்தேன்னா நம்ம காலை பத்தி பேசுறோம், இந்திரியம் அது கேட்டேன் அப்படின்னு நம்ம காலை ரெஃபர் பண்றோம், நானுன்றதுதான் கான்ஸ்டன்டா இருக்கு, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுல வந்து என்னோட பேச்சு திறமையை பத்தி பேசுறோம், நம்ம நான்ன்றது அந்த இடத்துல இருக்கு. எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல வந்து என்னோட மனசை பத்தி பேசுறது, அந்த நான்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கு, அந்த இந்திரியங்கள் மனசு அது வந்துதான் மாறிண்டே இருக்கு. அப்போ இது வந்து இந்த மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலே என்னது, அதுல அபூர்ணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், மாறாதது அப்படின்னா அது வந்து பூரணம் அப்படின்னு அர்த்தம். எப்ப மாறிண்டே இருக்கோ அந்த அபூர்ணம், அந்த அபூர்ணத்துல பூரணத்தை நம்ம தேட முடியாது, ஆனா நம்ம அதுல தேடுறோம். அபூரணத்துல பூரணத்தை தேடுறதுனால என்ன ஆகுறது, தட் லீட்ஸ் டு கர்மா, கர்மானால பாவ புண்ணியம், அந்த பாவ புண்ணியத்துல இருந்து ஜென்மா, ஜென்மால இருந்து திருப்பி அபூர்ணம், அபூர்ணத்துல இருந்து பாவ புண்ணியம், இந்த லிஸ்ட் வந்து தொடர்ந்து